إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وقرآنه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون
صدق الله العظيم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجه في ان يدع طعامه وشرابه رواه البخاري وتوافق صلى الله عليه وسلم فقال انيتم ايها الذين امنوا الله سبحانه وتعالى والحمد لله صلوات وسلام على سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم وعلى جميعهم ان لا يقلوب التورغل تورغل سيرتورغل 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 திருதினார் பரியந்த மன்னலாரின் அழகான அனைத்தோர்களை அழகான முறையிலே யார் யாரெல்லாம் பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் எங்கெங்கும் உண்டாவதாம். இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமா புனித மத்தியினிலே இத்தின்னாமுகிய நீயத்தோடு நோன்பை நோட்டவர்களாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கோம் என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களை வாழ்ப்பவர்கள் உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அணு அணுவாக அவதானித்து அவற்றை பி கிதாபின் முபீன் என்று சொல்லப்படக்கூடிய தெளிவான ஏற்றிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுவாரும். அவனால் ஏற்பட்ட விடயங்களை இயந்தரும் எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசீகத்தும் நம்பிக்கத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறை அருளால் இவ்வையகத்திலே நாம் அனைவரும் இன்று வரை இஸ்லாமியன் என்ற புனிதமான பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பது என்பது சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத மிக பெரும் பாக்கியம் பொக்கிஷம் என்றால் அது மிகையாக. ஏனென்று சொன்னால், இன்று உலகத்திலே எல்லா இடத்திலும் எல்லா கட்டத்திலும் எவராலும் பின்பற்ற முடியுமான ஒரே ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது புனித தீனுல் இஸ்லாம் என்றால் அதுவும் மிகையான. இந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து கடமைகளும் பெருமதி மிக்கது, மகத்துவம் மிக்கது. இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஏதோ ஒரு அடிப்படையிலே இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றி வருகின்றோம். எந்த அளவுக்கு நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால், நமது முன்னோர்கள் அவர்களுடைய காலத்திலே நிறைவேற்றியதை விடவும் அளவில் பெரியதாக நாங்கள் இன்று நிறைவேற்றி வருகின்றோம். ஏனென்றால் முன்னைய காலத்திலே பள்ளி வாசல்கள் மிகவும் குறைவாக இருந்தது, இபாதத்களுடைய அளவு மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தை நாங்கள் நோட்டுவிட்டு பார்க்கின்ற பொழுது பள்ளி வாசல்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகம், இபாதத்களுடைய அளவு அதிகம் அதிகம். முன்னைய காலத்திலே தராவியக்குடைய தொழிலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முழு குர்ஆனையும் ஓதி தமாம் செய்து தராவியை தொழுவதாக இருந்தால், பக்கத்து நாடாகிய இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து அல் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிழ்மார்கள் வரவழைக்கப்பட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பள்ளி வாசல்களில் மாத்திரம்தான் புனித அல் குர்ஆன் ஓதி தராவிய தொழிலை நடாத்தப்பட்டது. ஆனால் இந்த நிலைமை மாறி குர்ஆன் தமாம் செய்யப்படாத பள்ளி வாசல்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இன்று வணக்க வழிபாடுகளுடைய அளவு பெரிதாகிவிட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் நிம்மதியும் சந்தோஷமும் எந்த காலத்திலே அதிகம் கிடைத்தது என்பதனை நாங்கள் நோட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது, அதாவது முன்னைய காலத்திலா அல்லது இப்பொழுது உள்ள காலத்திலேயா? முன்னைய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, அமல்களுடைய அளவு குறைவாக இருந்தது. ஆனால் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பல வரக்க பொருந்திய சில செயற்பாடுகளோடு வாழ்ந்தார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். மூதாதையர்கள் இருக்கிறீர்கள், வயோதிபர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் முந்தைய காலத்திலே அமல் செய்தது கொஞ்சம், ஆனால் எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு கண்ணியம், பிற மதத்தவர்களால் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இபாதத்களுடைய அளவு பெரிதாக இருக்கின்றது. ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தினந்தோறும் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். என்ன யதார்த்தமான காரணம்? ஆரம்ப காலத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் அளவில் சிறியதாக அமல் செய்தாலும் அதில் ரூஹானியத் இருந்தது, உயிரோட்டம் இருந்தது. இரண்டு ரகாத்துக்களாக இருந்தாலும் அதனை தொழுகையாக தொழுதார்கள். நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். இன்றைய காலங்களில் போன் அல்லாமல் இன்றைய காலத்திலே சுண்ணத்தால நோன்புகளை நோக்கின்ற விகிதம் அதிகம். ஆரம்ப காலத்திலே பல்லை மட்டும்தான் அதிகமாக நோட்டார்கள். சுண்ணத் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு நபர்கள் தான் நோட்டிருப்பார்கள். ஆனால் இன்று அதுவும் மாறிவிட்டது. பாடசாலை மாணவர்கள் உட்பட இது அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளை நோட்டக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இருந்தும் பிரச்சினை அதிகம். சதகாசை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுவும் அப்படித்தான். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள், சுபஹானல்லாஹ். முன்பு வருடத்துக்கு எமது ஊரிலே ஒருவர், இருவர், மூவர் தான் ஹஜ்ஜுக்கு போவார்கள். ஆனால் இந்த சுபஹானல்லாஹ் ஹஜ் முகவ நிலையங்கள் ஏட்டுக்கு போட்டியா ஹஜ்ஜாஜிகளை ஹஜ்ஜுக்கு அனுப்பிக் கொள்கிறார். உம்ராவை எடுத்துக் கொள்ளுங்கள், சுபஹானல்லாஹ். அதுவும் ஒரு விதமான ஃபேஷனாக மாறிவிட்டது. வருடா வருடம் உம்ரா. சிலர் நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஒரு வருடத்துக்கு பல உம்ராக்கள். சுபஹானல்லாஹ். ஆனால் பிரச்சனையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிம்மதி என்ற வாழ்க்கையும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. என்ன நடந்தது சகோதரர்கள்? அமல் செய்வது மாத்திரம் கட்டித்தனம் அல்ல, நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள், அது அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றப்படுகின்றதா? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த தொழுகைகள் சொல்லப்படுகின்றதா? நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே போய் சேர்கின்றதா என்பதனை பற்றியும் சிந்திப்பது இன்று காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அற்புக்கினியவர்கள், அல்லாஹு தஆலா எமக்கு வணக்கங்களை கடமையாக்கிய போதிலும் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றதா இல்லையா என்பதற்கான சில அடையாளங்களையும் சொல்லித் தந்திருக்கிறார். உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். நாம் நினைக்கிறோம் என்ன, அதனுடைய சருத்துகள், பரலுகள், முகத்திலாத்துக்கள், இன்னொரு அந்த விடயங்களை அவதானத்தில் கொண்டு சரியாக சொன்னால் தொழுகை முடிந்து விட்டது, அது கபூல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை, கொள்கையின் ஒரு பகுதிதான் பூர்த்தியாகிவிட்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகை, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? இதனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்கிறான்? ஒருவர் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய தொழுகையாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த தொழுகை எப்படியான தொழுகையாக இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த தொழுதவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மோசமான குணங்கள், பழக்க வழக்கங்கள், கெட்ட நடத்தைகளை விட்டும் அந்த தொழுகை அந்த மனிதனை தடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நாளுக்கு நாள் மோசமான பண்புகள், மோசமான நடவடிக்கைகளை விட்டும் இவர் தூரமாக வேண்டும். அப்படி தூரமாகினால்தான் அவர் தொழுத தொழுகை இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளம். ரவி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் தொழுதும் அவரிடத்திலே இருக்கக்கூடிய மோசமான பண்புகள், மோசமான கட்ட நடத்தைகள் இல்லாமல் போகவில்லையோ அவர் தொழுதது தொழுகையே அல்ல என்று ரவி அவர்கள் இந்த குர்ஆனிய வசனத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்று நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, முதல் தப்பிலே நாங்கள் தொழுகிறோம். பள்ளிக்குள்ளால், பள்ளிக்கு வெளியே சென்றால் எல்லா விதமான மோசமான குணங்களும் எங்களிடத்திலே இருக்கிறது, எல்லா விதமான மோசமான நடவடிக்கைகளும் நம்மிடத்திலே இருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், சிலர் சொல்கிறார்கள் அவர் இன்று சுபகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு வங்கியிலே ஓடி பாஸ் பண்றதுக்கு போறாராம். சிலர் சொல்லுவார்கள், அதற்கு இன்றைக்கு நான் ஓடி பாஸ் பண்றதுக்கு போட்டிருக்கிறேன், துவா செய்யுங்க ஹசரத், அது பாஸ் ஆகிறதுக்கு நான் இன்றைக்கு சஹஜத்தில் இருந்து தொழுது போட்டு தான் போறேன், இமாம் ஜமாத்தோட துபகையும் தொழுதேன், லுஹாவும் தொழுது விட்டு போகிறேன் ஹசரத், கொஞ்சம் துவா செய்யுங்கள். அவருக்கு தெரியாது, நீ செஞ்சது வணக்கம் தான், ஆனால் செய்துவிட்டு நீ போக போறது மிகப்பெரிய அல்லாஹ்வே யுத்தத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு பாவம் என்பது அவனுக்கு தெரியாது. ஓடி என்பது சுத்தமான வட்டியோட சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வகை. அதிகமானவர்கள் தெரியாதனத்தின் காரணம் இதுதான். இன்று எங்களுடைய தொழுகை பள்ளி நிறைய தொழுகின்றோம், ஆனால் ஒவ்வொருவருடைய குணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், மோசமான குணங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அவனிடத்திலே இன்னும் நற்குணம் வரவில்லை என்றால் அவனுடைய தொழுகைக்கு பெயர் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையா? உன்னுடைய கால்கள் வீங்கலாம், கால்களிலும் நெற்றிகளிலும் அடையாளங்கள் வரலாம், உன்னிடத்திலே குணங்கள் வரவில்லை என்று சொன்னால் உன்னுடைய தொழுகைக்கு இறைவனிடத்திலே எந்த பெருமானமும் கிடையாது. நபியார்கள் சொன்னார்களே, தியானத்துடைய நாளையிலே சில மனிதர்களுடைய தொழுகையாளியராக இருந்த மனிதர்களுடைய முகத்திலேயே அவர்கள் தொழுத தொழுகை பழைய துணிகளை போன்று சுருட்டி வீசி எறியப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அவர்களில் ஒரு கூட்டம் தான் இவர்கள். தொழுது மோசமான குணங்களை வளர்த்து கொண்டவர்கள், மோசமான குணங்களை விட்டு தூரமாகாமல் இருந்தவர்கள், மக்களோடு குடும்பத்தாருடன், உட்டார் உறவினர்களுடன், ஏன் பக்கத்து வீட்டாருடன், ஏன் தான் அன்றி வாழக்கூடிய சமூகத்தினுடன் சேர்ந்து வாழாமல் அவர்களை பகைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்து தொழுகிறார்களே. வியாபாரத்திலே மோசடி, பொய், புரட்டு, ஏமாற்றம் செய்து தொழுகிறார்களே, இவர்களுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன சகோதரர்கள்? இந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய எந்த உதவியும் கிடையாது. எனவே உண்மையான தொழுகை என்று சொன்னால் இந்த குணங்கள் வர வேண்டும், இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகை. அதே போல ஜகாத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஜகாத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதற்கு அடையாளம் அதனையும் அல்லாஹ் சொல்கிறான். சதக்கா, அதாவது அந்த ஆயத்தில் வரக்கூடிய சதக்கா என்பது ஜகாத்தை குறிக்கக்கூடிய சொல். ஒருவனுடைய ஜகாத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஜகாத் கொடுத்ததிலிருந்து தன்னுடைய பொருளிலே ஹராத்தை கலக்க கூடாது. அவருடைய பொருள், அவருடைய உள்ளம் எல்லாம் சுத்தமடைய வேண்டும். இந்த வருடம் ஜகாத்தை கொடுத்து விட்டு மீண்டும் அவன் வட்டியோடு ஹராத்தோடு சம்பந்தப்படுவானாக இருந்தால் அது எதற்குரிய அடையாளம் தெரியுமா? அவன் ஏற்கனவே கொடுத்த ஜகாத் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை என்பதற்கான அடையாளம் தான். ஜகாத்தும் கொடுக்கிறாரு, வட்டியும் எடுக்கிறார்கள். மக்களே ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார்கள் சொன்னால் அது எதற்குரிய அடையாளம் தெரியுமா? அவர் கொடுத்த ஜகாத் ஊர் மக்களிடத்திலே பெயர் எடுத்திருக்கலாம், புகழ் பெற்றிருக்கலாம், ஆனால் அல்லாவிடத்திலே இன்னும் அது அங்கீகரிக்கப்படவில்லை. இதே போன்று ஹஜ், ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அந்த மனிதர் ஹஜ் செய்ததில் இருந்து மரணிக்கும் வரையில் பிற மனிதரிடம் கை நீட்டவே மாட்டார். அவனுக்கு வறுமை வராது. வறுமை வருமாக இருந்தால் அவன் செய்த ஹஜ் கேள்விக்குரிய. ஊரிலே அல்ஹாஜ் என்ற பட்டம் பெற்றிருக்கிறான், ஆனால் அல்லாவிடத்திலே அவன் அல்ஹாஜ் அல்ல. இது லேசான சில அடையாளங்களை சொன்னேன். இன்றைய முகபாவிலே நோன்பு நோக்கிறோமே, நாம் செய்த நாம் பிடிக்கின்ற இந்த நோன்புகள் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றதா இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன? கஷ்டப்பட்டு பல தியாகங்களை செய்து பல ஆசைகளை எல்லாம் அடக்கி கண்ணுக்கு முன்னால் உணவிருந்தும் பானமிருந்தும் அதனை அருந்தாமல் குளிக்காமல் சாப்பிடாமல் தியாகம் செய்து பல நோன்புகளை நோக்கின்றோமே, இந்த நோன்பு அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது என்னாரியா? அதனைத்தான் இந்த குதுபாவிலே நாங்கள் பார்க்கிறோம். நோன்பு கடமையாக்கப்பட்ட அடிப்படை நோக்கம் என்ன? அதனையும் அல்லாஹ் சொல்கிறார். என்ன நோக்கம்? நீங்கள் அனைவரும் தக்வா உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்பு பிடிக்க பிடிக்க உங்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வர வேண்டும். இன்று நாங்கள் சிசிடிவி கேமராவுக்கு இருக்கக்கூடிய பயம், இந்த பயமாவது அல்லாஹ்வுக்கு இருக்குதா? நாங்கள் ஒரு இடத்துக்கு சென்றால் சிசிடிவி கேமராவை கண்டோம் என்று சொன்னால் எவ்வளவு அட்டென்ஷன்ல இருக்கிறோம். இதே கேமரா போட்டிக்கு கவனமாக இருக்கு. கடைகளில் கூட அந்த கேமராவை போட்டுட்டு ஒரு நோட்டீஸ் போர்டே போட்டுடுவாங்க. அந்த போர்டை கண்டாலே இவன் பயந்துடுவான். அல்லாஹ்வுக்கு இல்லாத பயம் அந்த கேமராவுக்கு. ஒரு கடைக்கு நான் போனேன், என்னுடைய நண்பருடைய கடை. அவன் வெறுமனே ஒரு வெப் கேமராவை விற்க பண்ணிருக்கிறான். பாருங்க, மனிதன் எவ்வளவு பயம் அனு பாருங்க. அப்ப நான் அவன் கேட்டேன், இது என்ன ஒரு புது விதமான ஒரு கேமராவாக இருக்குது? இதுவும் சிசிடிவி கேமராவா? இல்ல, இது சும்மா வெப் கேமரா, வேலை செய்யாத கேமரா. அதை கண்டா பயப்படுவான் தானே, அதனால நான் சும்மா பொருத்தி வச்சிருக்கிறேன். பாருங்க, மனுஷன் எவ்வளவு பயந்து வாழ்ந்தான். இந்த சாதாரண கேமரா இதற்குரிய பயத்துடைய ஒரு 5% அளவாவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோமா? இவ்வளவு காலமும் நோன்பு நோக்கிறோம். பெயரில் நோன்பாளிகள், ஆனால் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்த்த இந்த தக்குவா வந்திருக்கின்றதா? தக்குவா வந்திருக்கின்றதா இல்லையா என்பதற்கும் அல்லாஹ் குர்ஆனிலே சில அடையாளங்களை சொல்லித் தருகிறார். ஒரு மனிதனிடத்திலே தக்குவா வந்திருக்கின்றதா இல்லையா எப்படி காட்டுவது, எப்படி பார்ப்பது, அல்லது நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்வது? என்னிடத்திலே தக்குவா வந்திருக்கின்றதா? நான் ஒரு முத்தகையினா? நான் உண்மையான நோன்பாளியா? என்னுடைய நோன்பாளி அல்லாவுட நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றானா என்பதிலே நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? இதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் சூரா ஆலே இம்ரானிலே சொல்லித் தருகிறான். பல அடையாளங்கள் இந்த சூராவிலே வரக்கூடிய அடையாளங்களை மாத்திரம் கூறலாம் என்று நம்ப விரும்புகிறேன். அங்கே அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான நோன்பாளி, உண்மையாக நோன்பின் மூலமாக தக்குவாவை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்குரிய அடையாளங்கள். இப்ப நாங்க ஒவ்வொருவரும் இந்த 14th நோன்பு பிடிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னால பல ஆண்டுகள் நோன்புகளை பிடித்தோம். இப்ப சிந்தனை செய்து பார்த்தோம், இன்றைய தினத்திலே இவ்வளவு காலமும் நோற்ற நோன்புல நான் இந்த அடையாளங்களை அடைந்திருக்கிறேனா? இதனை சிந்தனை செய்து பார்க்கிறேன். முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளம் என்ன? ஒரு தக்குவாதாரி இடத்திலே, உண்மையான நோன்பாளி இடத்திலே வர வேண்டிய முதலாவது அடையாளம் என்ன? அவர் செல்வ செழிப்புடன் இருக்கின்ற பொழுதும், கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுதும், அல்லாஹ் சொன்ன விதத்திலே தன்னுடைய சொத்துக்களை செல்வங்களை செலவழிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். முதலாவது அடையாளம் இது எங்களிடத்திலே வந்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பாருங்கள். கஷ்டத்தில் அதை சொல்லுவோம், வசதியாக இருக்கின்ற பொழுதும் அந்த குணம் இருக்க வேண்டும். கஷ்டம் அப்பவும் அந்த குணம் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்க வேண்டும். பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் வந்திருக்கின்றதா? நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு யாரிடத்திலே இதற்கு நேர் மாற்றமான பகில் தனம் இருக்குமோ, கஞ்சத்தனம் இருக்குமோ, இவன் ஒரு பொழுதும் சோர்க்க நுழைய மாட்டான். இன்னும் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்று எந்த அளவுக்கு நாங்கள் மற்ற மக்களுக்கு உதவி செய்கிற விஷயத்திலே நாங்கள் கண் நெருப்பமாக இருக்கிறோம், இவ்வளவு காலம் நோவு பிடிக்கிறோம். முதலாவது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மனைவி மக்களுக்கு நாங்கள் அழகாக செலவினங்களை கொடுக்கின்றோமா? பெற்றோரை சரியாக கவனிக்கின்றோமா? பக்கத்து வீட்டானுக்குரிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்றோமா? இன்று நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நல்லாக நிறைவேற்றுகின்றோம் தான். ஆனா அல்லாஹ்வுடைய கடமைகள் சுகூகுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவது எப்பொழுது தெரியுமா? சுகூகுல் இபாத் சரியாக நடைபெற்றால் தான். சுகூகுல் இபாத், சுகூகுல் இபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் ஒருவனே அல்லாஹ்வுடைய கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றினால் அதனை ஒரு பொழுதும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நபி அவர்கள் தெளிவாக ஹதீஸிலே சொன்னார்கள், மூன்று கூட்டத்தாருடைய தொழுகையை அல்லாஹ் அவர்களுடைய தலைக்கு மேலால் ஒரு ஜான் கூட உயர்த்த மாட்டான். அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஒருவர் இன்னொருவரோடு பேசாமல் கதைக்காமல் இருக்கிறார் மூன்று நாளைக்கு மேலாக. அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டார். தலைக்கு மேலால் ஒரு ஜான் கூட உயர்த்தப்பட மாட்டார். ஊருக்கு தொழுகை யார்? ஒரு பப்பல அவாருக்கு முன்னாலே இருப்பார். ஆனால் தன்னுடைய சொந்த பெற்றோரோடு வருடக்கணக்காக பேசுவதில்லை. மூன்று நாள் வருடக்கணக்கு. உடற்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் வருடக்கணக்காக பேசுவதில்லை. மூன்று நாளைக்கு அனுமதி இருக்கின்றது. நபி அவங்க அதையும் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இன்னொரு சகோதரனுடன், முஸ்லிமான சகோதரனுடன் மூன்று நாளைக்கு மேலால் பேசாமல் இருந்து மரணிப்பானோ அவன் நரகத்தில் நுழைந்து விட்டான். அவர் தொழுதிருக்கலாம், நோண்டு நோண்டு இருக்கலாம், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்திருக்கலாம், என்னவோ எல்லாம் செய்திருக்கலாம், அவைகளெல்லாம் அங்கே தேவைப்பட மாட்டாது. அவன் மரணித்தால் அவனுடைய ரூஹ் நேரடியாக நரகத்திற்கு கொண்டு செல்லப்படும். நபியுடைய தெளிவாக அல்லாஹ்வுடைய கடமைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அடியார்களுடைய கடமைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை முதலாவது உண்மையான நோன்பாளியிடம் வர வேண்டும். ஆனால் இன்று எல்லாம் நேர்மாற்றம். ஏன் இந்த பள்ளி வாசலுக்கு வருகின்ற பொழுது கூட பாருங்கள், நேரத்தோட வந்த ஒருவர் அவருடைய பாதணியை ஒரு இடத்திலே கலக்கி இருப்பார். புதிய ஒரு பாதணியாக இருக்கலாம், அல்லது யாருமே விரும்புவதில்லை தன்னுடைய பாதணியை இன்னொருவர் வந்து அவருடைய பாதணியால் இழுத்து விட்டு செல்வதையோ அல்லது அங்கிங்கு ஆப்பதையோ யாருமே விரும்புவதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்? வந்தால் எங்களுடைய ஸ்லீப்பர் எங்களுடைய பாதணிக்குத்தான் முதலிடம். எல்லாத்தையும் விரிச்சு கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? எங்களுக்கு ஒரு இடம். அதிலிருந்து நாங்கள் எந்த அளவுக்கு மற்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இரண்டாவது அடையாளம், உண்மையான நோன்பாளியிடம் வந்திருக்க வேண்டிய இரண்டாவது அடையாளம், தனக்கு ஏற்படுகின்ற கோபத்தை மென்று விடுங்கக்கூடிய அந்த மனப்பான்மை வந்திருக்க வேண்டும். கோபம் வராத யாருமே இல்லை. மனிதனாக பிறந்தால் கோபமும் சேர்ந்துதான் பிறக்கும். கோபம் வரவில்லை என்றால் ஒரு மனிதனுக்கு அது ஒரு நோய், மனநோய். அதற்கென்று சொல்லி தொட்டது பிடித்ததற்கு எல்லாம் கோபம் வருகின்றது என்று சொன்னால் அதுவும் ஒரு நோய். கோபம் வர வேண்டிய இடத்திலே தான் வர வேண்டும், அது அளவோட வர வேண்டும். நபி அவர்களுக்கும் கோபம் வந்திருக்கின்றது வர வேண்டிய இடத்திலே. எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு கோபம் வந்தது என்று சொன்னால் சஹாபாக்களே வர்ணிக்கின்றார்கள், நபி அவர்களுக்கு சில பொழுது கோபம் வரும், வந்தால் அவருடைய அந்த அழகிய வலன முகம் மாவுளம் கனியின் செந்நிறத்தை போன்று மாறிவிடும். கோபம் வர வேண்டிய இடத்திலே வரத்தான் வேண்டும். ஆனால் உண்மையான நோன்பு பிடித்து தக்வாவை உண்டாக்கி கொண்டவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவனாக அதனை கட்டுப்படுத்தக்கூடியவனாக மாறியிருப்பான். ஆனால் நாம் இன்று என்ன சொல்கிறோம், அதிகமானவர்கள் சொல்வார்கள் நோன்புள்ளதானால் அவங்களுக்கு கூடுதலாக சூடாகிறார், நோன்பு சூடும் சேர்த்து சூடாகிறார். அப்படித்தான் சொல்லுவோம். அடுத்தது என்ன, இன்னும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நோன்பாதிகளாக மாறவில்லை, வெறுமனே உண்ணாவிரதம் வைக்கக்கூடியவர்களுடைய பட்டியலிலே தான் நாங்கள் இருக்கிறோம். எமக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை அடக்க முடியவில்லை என்று சொன்னால் இன்னும் நாங்கள் நோன்பாளிகளுடைய பட்டியலிலே சேரவில்லை, உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவருடைய பட்டியலிலே தான் இன்னும் இருக்கிறோம். சிலரை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள், வந்த கோபத்துக்கு அடிக்கிறதெல்லாம் அடிச்சு, உடைக்கிறதெல்லாம் உடைச்சு, ஏசுறதெல்லாம் ஏசி முடிஞ்சதுக்கு பிறகு சொல்வாரு, நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கிறேன், இல்லாட்டி உனக்கு இன்னொரு பாத்திப்பேன், இது வந்த கோபத்துக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சு பொறவு சொல்றார், அப்படி நான் நோம்பு சுத்தியும் சும்மா ஈக்கிறேன், இல்லாட்டி இன்னொன்று பார்த்திருப்பேன். இதற்கு பெயர் பொறுமை அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள் பொறுமை என்பது ஆரம்பத்திலே வருவதுதான். ஒருவனுக்கு ஏசுவதற்கு முன்னால் வரக்கூடியதற்குத்தான் பெயர் பொறுமை. வீட்டிலே வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக உடைப்பதற்கு முன்னால் வருவதற்கு பெயர் தான் பொறுமை. இந்த அதிகமானவர்கள் சொல்கிறோம் அல்லாஹ் எங்களோடு இருக்கியா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், எப்பவும் எங்களோடு இருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், நான் எப்பொழுது தெரியுமா அடியார்களுடன் இருக்கிறேன். அல்லாஹ்வே சொல்கிறான், எல்லா அடியார்களோடையும் இருப்பது இல்லை, நான் இருப்பது யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ, பொறுமை என்ற அந்த குணத்துடன் வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களோடு தான் என்னுடைய உதவி இருக்கின்றது என்பதனை அல்லாஹ் சொல்லி தருகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, பொறுமை இருக்க வேண்டும். மூன்று இபாதத்துக்களுக்கு இதுவரையில் அல் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படவில்லை. மூன்று வணக்கங்கள், அதிலே மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் என்ன வணக்கம், பொறுமைக்குரிய கூலியை இதுவரையில் அல் குர்ஆன் சொல்லவும் இல்லை, ஹதீஸ்கள் சொல்லவும் இல்லை. எப்படி அல் குர்ஆன் சொல்கின்றது, அது அல்லாஹ்விடத்திலே உள்ளது, அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அது கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அதற்குரிய நன்மையை பார்ப்போம். நாம் சொல்லுவோம் பேசித்தான் பார்ப்போம் என்ற மாதிரி அதற்குரிய கூலியை போய்தான் பார்க்க வேண்டும். அதுல இன்னும் ஒன்றுதான் இந்த நோன்பு, நோன்புக்குரிய கூலியையும் இதுவரையில் அல் குர்ஆன் சொல்லவும் இல்லை, ஹதீஸ்கள் சொல்லவும் இல்லை, அதற்குரிய கூலியையும் நாளை மறுமை நாளையிலே போய்த்தான் பார்க்க வேண்டும். அவ்வளவு பிரமாண்டமான அமல்கள் தான் இந்த அளவு அமல். அடுத்த இபாதத்தை நான் அடுத்து சொல்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் எமக்கு ஏற்படுகின்ற இந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் வந்திருக்கின்றதா என்பதனை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளமாக அல்லாஹ் எதனை சொல்கிறான், அதுதான் நான் மூணாவது சொல்லவிருந்த வணக்கம். என்ன வணக்கம், எமக்கு அநியாயம் செய்த எமக்கு தவறிழைத்த மனிதர்களை மன்னித்த மன்னிக்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? அதற்குரிய கூலியை மறுமை நாளையில் போய்த்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மூன்று அமலும் தான் எங்களுக்கு செய்வதற்கு மிகவும் கஷ்டமான விஷயங்கள். நோன்பும் கஷ்டம், பொறுமையா இருக்கின்றது அதுவும் கொஞ்சம் கஷ்டம், பிற மக்களை மன்னிக்கிறேன்னு சொன்னா அதுவும் கஷ்டம். ஆனா அல்லாஹ் சொல்கிறார், நீ உண்மையான நோன்பு நோட்டு தக்குவாவை உண்டாக்கி இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னிடத்திலே பிற மக்களை மன்னிக்க கூடிய மனப்பான்மை வந்திருக்க வேண்டும். இந்த மன்னிக்க கூடிய மனப்பான்மை இல்லாதால்தான் இந்த எத்தனையோ குடும்பங்கள் துண்டு துண்டாக பிரிக்கப்படுகின்றன. இந்த காலி கோட்டிலே ஒவ்வொரு மாதமும் பல திருமணங்கள் விவாகரத்து பெறுகின்றன. என்ன அடிப்படை காரணம்? யாருக்குமே மன்னிக்கின்ற மனப்பான்மை கிடையாது. பெரும் கொள்கையாளிகள் குர்ஆன் திலாவத் எல்லாம் செய்கிறார்கள், பிற சகோதரனை மன்னிக்க தெரியாது, மன்னிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். சொன்னால் என்ன அர்த்தம்? நீ இன்னும் உண்மையான நோன்பாளியாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை. நீ வெறுமனே உண்ணாவிரதம் தான் செய்து கொண்டிருக்க. உண்ணாவிரதம் சில ஆர்ப்பாட்டங்களின் பொழுது அந்நியர்கள் கூட செய்வார்கள், உண்ணாவிரதம். அதுதான் நாங்களும் செய்கிறோம், அதுதான் அர்த்தம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உண்மையான நோன்பாளிகளாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் பிற மக்களை மன்னிக்க கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த சுபஹானல்லாஹ் பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், அதனால் நான் என்னுடைய வாப்பாவுடனும் உம்மாவுடனும் தாயுடனும் தந்தையுடனும் இத்தனை வருஷமா பேசினேன், எனக்கு செஞ்ச வேலை, எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், உங்களுடைய ஜனாதாவுக்கு நான் வரவும் மாட்டேன், நீங்க என்னுடைய ஜனாதாவுக்கும் வரக்கூடாது, உங்களுடைய பக்கத்தில் நான் தலையை வச்சு படுக்கவும் மாட்டேன் என்று இவர் என்ன சொல்றார்? வந்து பெரிய வீரம் பேசுகிறார், கட்டித்தனம் பேசுகிறார். சகோதரி, கட்டித்தனம் அல்ல, நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா? நீ உன்னை நரகவாதியாக நீயே மாற்றிக்கொண்டு விட்டாய் என்பதனை தான் நீ வேறு பாசையிலே சொல்கிறார். பெற்றோரை மாத்திரமல்ல, சொந்த சகோதர சகோதரிகளை, பக்கத்து வீட்டானை, சமூகத்தில் உள்ள ஏனைய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் மூன்று நாளைக்கு மேலால் பகைத்து வாழ்வோமாக இருந்தால் ஒரு பொழுதும் சுவர்க்கம் நுழைய முடியாது. சுவர்க்கம் என்பது கேள்விக்குறி. நீ தொழுதிருக்கலாம், நோன்பு பிடித்திருக்கலாம், ஹஜ் செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், ஒவ்வொரு நோன்புக்கும் பல குர்ஆன்களை ஓதி தமாம் செய்திருக்கலாம், ஆனால் உன்னால் ஒரு பொழுதும் சுவர்க்கம் நுழைவதை நினைத்தும் பார்க்க முடியாது. அதை அவர்கள் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது பல தவறுகள் எம்மாலும் நடைபெறும், பிற மக்களால் எவருக்கும் நடைபெறும். ஆனால் உண்மையான நோன்பாளி, தக்வாவை உண்டாக்கி கொண்ட நோன்பாளி எப்படி இருக்க வேண்டும்? அந்த தவறுகளை மன்னித்து செயற்படக்கூடிய மனிதனாக மாறியிருக்கிறது. இது மூன்றாவது பண்பு. நான்காவது பண்பை அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்று சொன்னார், உண்மையான நோன்பாளிகளில் உண்மையான தக்வாதாரிகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. உண்மையான நோன்பாளியிடம் வரவேண்டிய அடுத்த பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்துவிட்டால் தங்களுக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்டால், என்ன அர்த்தம்? ஒரு பாவத்தை செய்து விட்டால் உண்மையான நோன்பாளி எப்படி இருப்பார் தெரியுமா? ஐயோ, என்ன ஒரு பாவம் நடந்து விட்டது என்று உணர்ந்து, அந்த பாவத்தை உணர்ந்து என்ன செய்வார்? அல்லாவை ஞாபகம் செய்து அல்லாவிடத்திலே அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார். இந்த சிலவை பார்க்கிறோம், நோன்புதான். ஆனால் என்ன செய்கிறார்கள்? நோன்புதான, சும்மா டைம் வேஸ்டிங், டைம் போக்குறதுக்கு, டைமர் கழிக்கிறதுக்காக வேண்டி எங்கட சமுதாயத்துல சில கலாச்சாரங்கள் வந்திருக்குது. கேட்டா நோன்பா. நபி அவங்க ரமலான எப்படி அறிமுகப்படுத்தினாங்க? இதா தஹல ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, சுப்ஹானல்லாஹ், வஉல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், وفي رواية فتحت أبواب الرحمة وزلزلت الشياطين. நபி அவர்கள் எப்படி ரமலான அறிமுகப்படுத்தினாங்க, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சுவர்க்கத்துடைய வாயில்களை எல்லாம் திறந்து விடுவார், திறக்கப்பட்டு விடும். ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடும், நரகத்தின் வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும். ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் விலங்கிட்டு விடுவான் என்று என்ன எதனை சொல்ல வருகிறார்கள். ஆகவே அந்த ஹதீஸுடைய மஃபூம் விளக்கம் என்ன, இப்படியெல்லாம் செய்யப்படுகின்றது. ஆகவே நீங்கள் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ளுங்கள், சுவர்க்கத்தை நெருங்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சுவர்க்கத்தை பார்த்து சொல்கிறானாம், சுவர்க்கமே நீ உன்னை அலங்கரித்துக் கொள், சுவனமே நீ உன்னை அலங்கரித்துக் கொள். என்னுடைய அடியார்கள் இதோ ரமலானுடைய மாதத்திலே நல்லவல்களை செய்து உன்னிடத்திலே வருவதற்கு ஆயத்தமாக போகிறார்கள் என்று அல்லாஹ் சுவர்க்கத்தை பார்த்து சொல்கிறான். இதுதான் நபி அவர்கள் ரமலானை அறிமுகப்படுத்திய விதம். இன்று நாங்கள் எப்படி ரமலான் என்று வந்த உடனே எங்களிடத்தில் முதலாவது வார பேச்சு என்ன, நிர்வாகமாக இருந்தால் அவர்கள் எதை பத்தி ஆரம்பமாக யோசிப்பாங்க, கஞ்சி கேட்டீங்க முதலாவது யோசிக்கிற பாய்க்கு வாராதுதான், நமது நோக்கு வாராமே கஞ்சி 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 நாரிசா விஷயம். வீட்டில என்ன வரும் பேச்சு, கட்லட் பண்ணி அது சம்பந்தமான பேச்சு தான் வரும். சாவிக்கு என்ன செய்யறது, அதை எப்படி செய்யறது, இது அன்புக்குரியவர்கள் இந்த நிலைமை மாறவே ரமலான் வருகின்ற பொழுது எவருக்கு முன்னால் சுவர்க்கம் காட்சி அளிக்க வேண்டும் சகோதரர்கள். இதுதான் உண்மையான நோன்பாடுடைய. இன்னும் ஒரு கூட்டத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள், எல்லாம் வேலை என்னடா வேலை இல்ல, கட்டில் அடிக்க ஈக்கிற தூட்டு அடியில இருந்த கரண்ட் போர்டு, டாம் போர்டு, மெத்த கடியால் இருந்த லுடோ போர்டு எல்லாம் எடுக்கிறோம். என்னதுடா நோன்பே நோன்பே, நோபுக்கு கரம் போட்டு வழிசாக்கமா சொல்லிருக்கிறான். இன்னும் சிலவங்களை பார்த்தா நல்ல நிழல் தரக்கூடிய மரத்தை பார்த்து என்ன செய்வாங்க, பங்க அடிக்கிற. என்னதுக்கு இந்த ஏற்பாடு, நோம்புவாரே நோம்புவாரே கேட்சி நிக்கிறது. இதன் நாங்க நோம்ப வரவேற்கக்கூடிய விதம், எந்த அல்லாஹ் எந்த இறையச்சத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று நோன்பை தந்திருக்கிறானோ எங்கட செயற்பாடு முழுத்து முழுதாக இருப்பது அவருக்கு நேர்மாத்தமா. சில வீட்டில் இப்படி ஒரு பக்தி, எப்படி பக்தி, டிவி வேற கழுத்தி வச்சுக்கிறான். அதுதான் நாங்க நோபு செஞ்சுக்கிற பெரிய ஒரு சவாபான வேலை. அவன் என்ன, நாம டிவி வேற கழுத்தி வச்சுக்கிறோம், கழுத்தி வச்சு போட்டு இன்னொருத்த வீட்டில் வைத்து படத்தையும் அதையும் பார்த்து கொண்டிருக்கான். அவங்க வீட்டுல டிவி வேற கலண்டாம், அதை கழிச்சுதான் வைக்கிறோம், இழுத்து மூட்டுறோம். இப்படியெல்லாம் சிலர் பக்தி பேசுகிறார்கள், பக்தி பாசம் அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் வருவனே நாடகம். உண்மையான நோன்பாதிகள் என்று சொன்னால் நாங்கள் அமல்களின் மூலமாக எங்களுடைய அந்த நேரத்தை காலத்தை கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. கரம்போடை தூக்குவதல்ல ரமலானை வரவேற்ற, தூக்குவதல்ல ரமலானை வரவேற்ற, இரவு இரவாக நோன்பாதிகளுக்கு படுக்க விடாமல் நோயாளிகள் சிறு குழந்தைகள் ஏன் மாற்று மதத்தவர்களை கூட நிம்மதியாக படுக்க விடாமல் ஊரை பாலாக்கிக் கொண்டு திரிவதற்கு பெயரல்ல ரமலான். ரமலான் என்பதே, ரமலான் என்றால் இந்த மாதத்துடைய பெயரின் அர்த்தத்தை பாருங்கள், சுட்டரிக்கும் மாதம். என்ன சுட்டரிக்கும் மாதம், மனிதனுடைய பாவ கரைகளை சுட்டரிக்கக்கூடிய மாதம், அதுதான் ரமலானுடைய கருத்து. ஆனால் இன்று கூட்டி கழித்து பார்த்தால் நாங்கள் அதிகமாக அமல் செய்வ பாவம் செய்வது ரமலானிலே தான். ஏன் இந்த அந்நியர்கள் கூட எங்களுடைய ரமலானை நோன்பு மாதத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், அந்த நோன்பு வாரம் ஒரு மாதத்துக்கு நாங்க படித்து முடிஞ்சு, எத்தனை தமிழிக்கொலை இறக்கப்படும், எத்தனை வாகமரத்துக்கு கல்லடிப்பானுகளோ, எத்தனை வீடுகள்ல கூரை உடைச்சு போடுவானுகளோ, அந்நியர்கள் விளங்கி வைத்திருக்கிறார். நாங்க அப்படித்தான் எங்க நோம்ப காட்டிக்கிறோம். என்ன சொல்லுவாங்க, அந்த நாளை விடிய விடிய உன பொடிய மாறெல்லாம் புரட்டி கொண்டு திரியுவானு அந்த மாதம் ஆயிடுது. இன்னும் சிறந்தால் எப்படி அந்நியர்களுக்கு எதிர நோம் அறிமுகப்படுத்திக் கொடுக்கிறோம், அந்த பள்ளியில கஞ்சியனு கொடுப்பாங்க, அதுதான் அந்தமா சகோதரர். இதுவல்ல உண்மை, உண்மையாக அந்த ரமலான் எமக்கு படித்து தரக்கூடிய விடயங்களை அந்நியர்களுக்கு தெளிவாக அவர்கள் புரியக்கூடிய விதத்திலே சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ரமலானை ரமலானாக நாங்கள் காட்ட, அந்த வகையில் உண்மையான நோன்பாளியுடைய நான் சொல்லிக் கொண்டிருந்த பண்பு என்ன, ஒரு தவறு நடந்து விட்டால் அதனை உணர்வான், ஐயோ என்னால் இந்த தவறு நடந்து விட்டது என்று உணர்ந்து அந்த பாவத்துக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்வார். நபி அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார சொல்லலாம், நான் முஃமினா இல்லையா என்பதனை எப்படி அறிந்து கொள்வது? நபி அவர்கள் சொன்னார்கள், இரண்டு அடையாளங்களை சொன்னார்கள். ஒரு முஃமின் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவனால் ஒரு தவறு நடந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் குறுகுறுத்துக் கொண்டே இருக்கும், நீ இப்படி ஒரு தவறை செய்து விட்டாயே, நீ இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டாயே என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அடுத்தது சொன்னார்கள், அவன் ஒரு நன்மையை செய்து விட்டால் உண்மையான மூமினுக்குரிய அடையாளம், சந்தோஷப்படுவான், மாஷா அல்லாஹ் எனக்கு இன்றிரவு தராவீஹ் தொழுகையை அழகான முறையிலே தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, இன்று எனக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, இன்று எனக்கு சுபஹ் இமாம் ஜமாத் தொழுவதுடன் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, எனக்கு இன்று இவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, இன்று எனக்கு இந்த என்னுடைய விரோதியுடன் மன்னிப்பு தரான் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒற்றுமை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது, இன்று எனக்கு என்னுடைய பெற்றோருடன் சேர்ந்து இப்பார் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று நல்ல இபாதத்துகளை செய்து செய்து சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷ உணர்வு வரும். இதுதான் மூமினிடம் இருக்கக்கூடிய அடுத்த பண்பு. இது ரெண்டும் யாரிடத்திலே இருக்குமோ, நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அப்ப நீ உண்மையான மூமின் என்பதற்கு அடையாளம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் உண்மையான நோன்பாளிகளாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த பண்பு எங்களிடத்திலே வர வேண்டும். எந்த பண்பு? நாம் செய்யக்கூடிய தவறு பாவம் எங்களுக்கு விளங்க வேண்டும், எங்களுக்கு விளங்க வேண்டும். சிலரை பார்க்கலாம், அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்டா பள்ளியிலே தான் நோம்பு வந்தோம், பள்ளியில இருந்ததுக்கு சும்மா நன்மை கிடைக்காது, அது ஈத்திக்காவோடு ஈத்திக்கா ஈக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நன்மை கிடைக்கும். ஆனா இன்று கொஞ்சம் திசை மாறி போகின்றது, நவைத்து எழுத்துக்காவோட தான் இருக்கிறாங்க, பள்ளியில இருந்து கொண்டு லுகர்ல இருந்து அத்தனை வர காட்டி 100 பல, இதுக்கு பேர் எழுத்துக்காக அல்ல, இதுக்கல்ல பள்ளி வாசல் கட்டப்பட்டது, அசர்லயே நாங்க 5 மணி வர காட்டி பள்ளியில தான் நீக்கிறாங்களா, அவன் நேரம் ஃபுல்லா பள்ளியில தானே போறேன், குர்ஆனும் கையுமா தானே போறேன், தேவைப்பட்டா கொஞ்சம் சோம்பரே கதைச்சு கொள்ளலாம், கதைக்கிறது முழுக்க முழுக்க மந்தமந்த ரீபல், நீ செய்த அனைத்து அவளும் நீ யாரை பற்றி புறம் பேசினாயோ அவருக்கு போய்விட்டது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பேசக்கூடிய அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோய்தான், இன்னும் அது குணமாகவில்லை. என்ன? ஒவ்வொரு இயக்கத்தினரும் இன்னொருவரை பற்றி தாக்கி பேசணும், அவனை பாரு இவனை பாரு அவனா அப்படியா இருக்கும், அவன் அந்த இயக்கம் ஆயிக்கும், இவன் இந்த இயக்கம் ஆயிக்கும் என்று எந்த அளவுக்கு சொன்னால் சமுதாயம் போயிருக்கின்றது. இன்னொரு கொள்கைவாதியை முஸ்லிம்கள், கொள்கையை பற்றி நான் பேச வரவில்லை, எல்லா ஊரிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான படித்த மட்டத்தில் இருந்து செய்யக்கூடிய பெரிய பாவத்தை சொல்ல வருகிறேன், பெரிய பாவத்தை சொல்ல வருகிறேன். ஒரு கொள்கை சார்ந்தவர், ஒரு சிந்தனையை சார்ந்தவர், மாற்று கருத்துள்ளவரை எப்படி பார்க்கிறார்? ஒரு காவிரை போல, ஒரு முனாபிகம், பச்சை முனாபிகம், வாய் கூசாமல் சொல்லிவிடுகிறார், வாய் கூசா நோன்பும் தான் போதாக்குவது. இவைகள் எல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எங்களுடைய நன்மைகளை கூட எங்களை விட்டு பிரித்து விடக்கூடிய பாவம் தான் இந்த பாவம். ஆக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய எங்களுடைய ஒவ்வொரு தவறுகளும் எமக்கு விளங்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பாளியுடைய அடுத்த அடையாளம். கடைசி அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. கடைசியா என்ன அடையாளத்தை சொல்கிறான்? உண்மையான நோன்பாளி எப்படி இருப்பார்கள் தெரியுமா? உண்மையாக நோன்பு பிடித்து தக்குவாவை உண்டாக்கி கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா?
ஒரு விடயத்தை அது பாவம் என்று தெரிந்தால்
ஒருவருக்கு விளங்குது, இது நான் செய்யறது பாவம், இது தவறு, நான் இப்படி இருப்பது தவறு, நான் இப்படி செய்வது தவறு, நான் இப்படி பேசுவது தவறு, நான் இப்படி நடந்து கொள்வது தவறு. இந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ் எக்கச்சக்கம் எக்கச்சக்கமான தவறு நடைபெறுகின்றன. சுருக்கமாக சில விடயங்களை கூற வேண்டிய நிர்பந்தம் என்பதை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிலர் வட்டி என்றால் அவங்க சொல்லுவாங்க, இப்படி எனக்கு எக்கவும் கூட இல்ல பேங்க்ல, நான் வருமே அதாவது செக் அதுகள் அதாவது ஏதாவது செக் டிரான்சாக்சன் இருந்தா மட்டும்தான் எனக்கும் வங்கிக்கும் தொடர்பு இல்லாம ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு சம்பாத்தியத்துல ஹராமே இல்லையா, ஆனா லோக்கல் சாமன ஒரிஜினல் மேட் இன் சைனா ஜப்பான் என்று சொல்லி எல்லா விதமான பங்கையும் சொல்லி விற்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா வியாபாரத்துல கவனமாக இருக்கணும். ஒரு கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளர் வந்தா ஒரு சாமனை நாங்கள் ஒரு பொருளை விற்கின்ற பொழுது எல்லாம் உண்மையா தான் சொன்னோம், இது இந்த நாட்டுல அடிச்சது இந்த விலை இப்படி இப்படி. கடைசியா இவர் அந்த விதமா சொல்றாரு, எப்படி சரி தலையில திட்டுடணுமே, அதனால கடைசிக்கு சொல்றாரு அப்படி ஏ காமத்திலேயும் இந்த வெள்ளை வந்து 10 பேர் மட்டும் எடுத்துக் கொடுக்கணும் இந்த சாமனை என்று விட்டாரு. பொய்ய ஹலாலான பொருள் நியாயமான விலை 99% உண்மையத்தான் சொன்னாரு, கடைசியில ஒரு வீதமான பொய் ஊட்டிட்டாரு. என்ன சொன்னாரு, இந்த காலையில எத்தனையோ பேர் வந்து எடுத்துக்கொண்டு போனாங்க, ஒரு மணி இப்ப யாரும் வரல, இப்ப அந்த வியாபாரம் ஹராம், பொய்யை சொல்லி விட்டுவிட்டார். எப்படி நாங்கள் வட்டிக்கு பயப்படுகின்றோமோ அப்படி பயப்பட வேண்டிய ஒன்றுதான் அதுவும். இன்னும் சிலவை பார்க்கலாம், அதாவது இந்த அதிகமாக செய்யக்கூடிய வாகன புரோக்கர் மார்க் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாகனத்தை எடுத்து மீட்டர் கேபிளை கழட்டி விட்டு போட்டு தான் ஓட்டுவாங்க. கழட்டி விட்டு போட்டு நல்லா ஓட்டிட்டு நல்ல ஒரு விலப்பட்ட வாக்கிலே தகனி மீட்டர் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு கேபிளை பிக்ஸ் பண்ணி பாருங்க, மீட்டரை பாருங்க, 2 கிலோமீட்டர் தான் ஓட்டிக்கு நல்ல வாகனம் பயம் இல்லாம எடுத்து கொடுக்கும் புத்தபுரிய வாகனம் சொல்லி விற்கிறார். வெற்றி போட்டு என்ன சொல்றார், எப்படி எங்கட டெக்னிக், எப்படி எங்கட நுட்பம், பிசினஸ் சீக்கா இல்ல சகோதரர்களே, நீ பாவத்தை செய்வதற்கு உபயோகித்த நுட்பம் தான். நீ எப்படி வட்டிக்கு பயப்படுகின்றாயோ அது போன்று பயப்பட வேண்டிய ஒரு கொடுக்கல் வாங்கல் முறைதான் அதுவும். இது ஒரு விஷயம், இப்படி பலரை சொல்லலாம், பலரை சொல்லலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, உண்மையான நோன்பால் எப்படி இருக்க வேண்டும், தான் செய்த பாவங்கள் செய்த விதயங்கள் தனக்கு பாவம் என்று தெரிந்ததற்கு பின்னால் தொடர்ந்தும் அதனை செய்து கொண்டிருக்க கூடாது. தொடர்ந்தும் அதனை செய்வார் என்று சொன்னால் அவர் உண்மையான நோன்பாளிகளுடைய பட்டியலிலே சேர மாட்டார். ஆகவே அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இன்றைய இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் இருந்து எம் அனைவருக்கும் இப்பொழுது தெரியும், நான் உண்மையான நோன்பாளியுடைய பட்டியலிலே இருக்கிறேனா அல்லது நான் உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலிலே இருக்கிறேனா. அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுக்கு பின்னால் இருந்தாவது ஒவ்வொருவரும் அவரவரை பற்றி சிந்திக்க வேண்டும். நானும் இவ்வளவு காலம் சொல்கிறேன், குதுபாவிலே சொல்லப்பட்ட அந்த மோசமான பண்பாடுகள் மோசமான குணங்கள் என்னிடத்திலே என்னை விட்டு போயிருக்கின்றதா அல்லது இன்னும் அப்படியே இருக்கின்றதா. நான் இவ்வளவு காலமும் நோன்பு பிடித்தேன், இந்த வருடமும் 14 நோன்புகளை பிடித்திருக்கிறேன், குதுபாவிலே சொல்லப்பட்ட இந்த உண்மையான அடையாளங்கள் என்னிடத்திலே வந்திருக்கின்றதா இல்லை என்று சொன்னால் நோன்மை விட்டு விட்டு சும்மா இருப்பது உடலுக்கு ராகத்தாக இருக்கும், இல்லாவிட்டால் வெறுமனே உண்ணாவிரதம் இருந்ததை போன்றுதான் கணிக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, வணக்க வழிபாடுகள் செய்வது கட்டித்தனம் அல்ல, அது அம்மாவிடத்திலே போய் சேரக்கூடிய அமைப்பிலே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றுகின்ற பொழுதுதான் ஆரம்ப காலத்திலே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத் கௌரவம் கண்ணியம் அபிவிருத்தி அனைத்தையும் நாங்கள் இந்த காலத்திலே பெற்றுக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் வெறுமனே பெரும்பெரும் பள்ளி வாசல்கள் பள்ளி நிறைய மக்கள் வந்து தொடுவார்கள், இப்தாருக்கு மேலால் இப்தார்,
அப்படியெல்லாம் உலகத்துக்கும் ஊருக்கும் காட்டுவதற்கு நாங்கள் இபாதத் செய்வோம். அந்த இபாதத்துக்களின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அடையாளங்கள் வரவில்லை என்று சொன்னால் வெறுமனே அநியாயமும் கைசேதமும் தான் சகோதரர்களே. ஆகவே எல்லாம் அவன் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து பண்பாடுகளையும் பெற்ற உண்மையான தொழுகையாளிகளாக, உண்மையான நோன்பாளிகளாக, உண்மையான ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக, உண்மையான ஹஜ்ஜாதிகளாக அல்லாஹ் எம் அனைவரையும் மாற்றி அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் மகுமரத்தையும் பெற்ற நல்லடியார் கூட்டத்திலே எம் அனைவரையும் அவனை ஆக்கி உண்மையான நோன்பாளிகளாக, நோன்பாளிகளுடைய பட்டியலிலே எங்களுடைய பெயரையும் சேர்த்துக் கொள்வாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.